SBS தமிழ்.
இலங்கையில் போர் முடிவுக்கு வந்து 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கை அரசு மேற்கொண்டதாக நம்பப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான நீதியினை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அங்கு நிலையானதொரு தீர்வினை தமிழர்களுக்கு ஏற்படுத்தவும் தமிழர்களுக்கு அங்கு சம உரிமையை பெற்றுக் கொடுக்கவும் என பற்பல விடயங்களை முன்னிறுத்தி அனைத்துலக சமூகத்தின் உதவியுடன் இலங்கை அரசு மீது ஓர் அழுத்தத்தை ஏற்படுத்துவதில் புலம்பெயர் அமைப்புகள் பல வழிகளிலும் போராடி வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் புலம்பெயர் தமிழர்கள் இதுவரை என்ன செய்துள்ளார்கள், என்னென்ன கைகூடியுள்ளன, இனி என்ன செய்ய உத்தேசித்துள்ளார்கள் என இந்த நிகழ்ச்சியில் பார்க்க உள்ளோம்.
இந்த வரலாற்று சூழமைவில் தமிழர் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் எந்த கோடியில் வளர்ந்தாலும் எமது தேச விடுதலைக்கு உறுதியாக குரல் எழுப்பி எமது சுதந்திர இயக்கத்தின் கரங்களை பலப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். அத்துடன் தங்களது தாராள உதவிகளை வழங்கி தொடர்ந்தும் பங்களிக்குமாறும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே தேச விடுதலை பணியை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்ற புலம்பெயர்ந்து வாழும் எமது இளைய சமுதாயத்தினருக்கும் எனது அன்பையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 2008 ஆம் ஆண்டு ஆற்றிய மாவீரர் தின உரையின் ஒரு பகுதியாகும். அந்த உரையில் புலம்பெயர் தமிழர்களை முன்னிலைப்படுத்தி அவர் உரையாற்றியிருந்தார். 2009 ஆம் ஆண்டிற்கு பின்னர் தாம் வசிக்கும் நாடுகளிலெல்லாம் பற்பல அமைப்புகளையும் குழுக்களையும் உருவாக்கி புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு உரிமைகளையும் நீதியினையும் பெற்றுக் கொடுக்கின்றோம் என பல வழிகளிலும் பல முனைகளிலும் தமது போராட்டங்களை புலம்பெயர் நாடுகளில் ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஓர் அமைப்பாக நாடுகடந்த தமிழீழ அரசு செயற்படுகின்றது. இலங்கையின் அரசியலில் தமிழர்கள் பங்கு பெறுவது சாத்தியமற்றதாகிவிட்டதால் அந்த தீவிற்கு வெளியிலேயே தமிழர்கள் தமது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான முன்னெடுப்பு முயற்சிகளை தற்போதைக்கு தொடருவதற்காக இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு அமைப்பாக நிறுவப்பட்டுள்ள நாடுகடந்த தமிழீழ அரசில் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இதன் தலைவராக மற்றும் நாடுகடந்த தமிழீழ அரசின் பிரதமராக விசுவநாதன் உருத்திரகுமாரன் உள்ளார். இவ்வமைப்பின் அங்கத்தவர்களை தெரிவதற்காக இலங்கை தவிர்த்து வெளிநாடுகளில் வதியும் இலங்கை தமிழர்களிடையே மே 2010 முதன் முதலாக தேர்தல்கள் இடம்பெற்று உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தனித்தமிழீழமே தமது கோட்பாடாக கொண்டுள்ள நாடுகடந்த தமிழீழ அரசு கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதென கூறுகிறார் அந்த அமைப்பின் ஊடகப் பேச்சாளர் ஸ்ரீ சுதர்ஷன்.
மே 18 தமிழீழ தேசிய துக்க நாளாக பிரகடனம் செய்தமை தமிழர்களுக்கான பாதுகாப்பு பொறிமுறை இன்டர்நேஷனல் புரொடெக்ஷன் மெக்கானிசம் ஒன்றினை நிறுவுமாறு வலியுறுத்திய செயற்பாடுகள், தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதனை அடையாளப்படுத்தும் வகையில் தமிழீழ தேசிய அட்டை அதாவது தமிழீழம் நேஷனல் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றமை, தமிழீழ சுதந்திர சாசன பிரகடனம், சேனோ டு ஸ்ரீலங்கா என்கின்ற ஸ்ரீலங்காவை புறக்கணிக்கும் செயல்முனைப்பு, பயணத்தடை, சொத்து முடக்கம், அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் நோக்கிய செயல்முனைப்பு நோக்கி ஸ்ரீலங்காவின் தமிழின அளிப்பாளர்கள் 12 நபர்களின் விவரங்களை வெளியிட்டமை, ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறு ஐநாவை கோரும் மில்லியன் கையெழுத்து போராட்டம் வெற்றிகரமாக முடுக்கப்பட்டமை, 2015 ஐநாவுக்கு ஸ்ரீலங்கா வழங்கிய உறுதிப்பாடுகளையும் அதன் நடைமுறைப்படுத்தலையும் கண்காணித்து அறிக்கையிடுவதோடு அதனை ஐநாவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சமர்ப்பிக்கின்ற வகையில் சர்வதேச நிபுணர்களை கொண்ட மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பேனல் மேப் என்னும் குழு நியமனம் செய்யப்பட்டது.
அடுத்த குறிப்பிடத்தக்க புலம்பெயர் அமைப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை விளங்குகிறது. பிரித்தானிய தமிழர் பேரவை என்பது பல்வேறு பிரித்தானிய தமிழர் அமைப்புகளின் ஒரு குடை அமைப்பாகும். ஈழப் போராட்டத்தை முன்னெடுப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதும் இவர்களின் நோக்கமாகும். இலங்கையின் இறுதிப்போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் நில அபகரிப்புகள் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசின் மீது எவ்வகையான அழுத்தங்களை பிரயோகித்தீர்கள் என்ற கேள்வியுடன் பிரித்தானிய தமிழர் பேரவையின் ரவி அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
தொடர்ச்சியாக நாங்கள் யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு அதை
நாட்டி சென்ற 2008 இறுதி 2009 இன்று கிட்டத்தட்ட 6 ரெசல்யூஷன் 6 தீர்மானங்கள் வந்திருக்கிறது. ஒன்றை விட ஒன்று கொஞ்சம் வலுவானதாக இருந்தாலும் இன்னும் நாங்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு முழுமையான சர்வதேச சுயாதீன விசாரணை என்ற வடிவத்தை அது நெருங்கி காலம் எடுக்கும். அது ஒன்று. இரண்டாவது வந்து டாப் ஆஃப் த யுஎன் அஜெண்டா, அதாவது யுஎன் முக்கியமான நிகழ்ச்சி நிலையில் 10 வருஷம் கடந்த பின்னரும் எங்களுடைய ஒரு பேசு பொருளாக இன்றும் தொடர்ந்து தக்க வைத்திருப்பது, இது இது தக்க வைப்பதற்காக மட்டுமல்லாமல் அதனை அடுத்த அடுத்த கட்டத்தை நடத்த வேண்டிய தேவையில் உள்ளது. மற்றது போர் முடிந்தவுடன் நில அபகரிப்பை மிக விஸ்தரிக்க வலிக்கிறது. 75% படையினை வடக்கு கிழக்கில் நிலை நிறுத்தி அவர்களுடைய குடும்பங்களையும் கொண்டு வந்து செட்டில் பண்ணி ஒரு பெர்மனண்டான நில ஆக்கிரமிப்பை டெமோக்ராபிக் ரீ இன்ஜினியரிங்கை துரிதப்படுத்துகின்றதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது.
புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க பெரிதொரு அமைப்பாக விளங்குவது உலகத் தமிழர் பேரவையாகும். உலகத் தமிழர் பேரவை பல்வேறு நாடுகளின் தமிழர் அமைப்புகளின் ஒரு கூட்டமைப்பாகும். ஈழத்தமிழர்களின் மனித உரிமைகளையும் தன்னாட்சியும் தாயகத்தையும் வலியுறுத்தும் அமைப்பாகும். இது மக்களாட்சி அறவழி பன்னாட்டு விழுமியங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. ஆனால் அண்மைய காலங்களில் உலகத் தமிழர் பேரவையானது தனது செயற்திட்டங்களை மாற்றியமைத்துள்ளதாக பரவலாக பலராலும் பேசப்படுகிறது. இது பற்றி அந்த அமைப்பின் திட்டமிடல் குழுவின் உறுப்பினர் முகுந்தன் அவர்களை தொடர்பு கொண்ட போது,
2015 பிறகு ஒரு அப்ரோச் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுது. ஒரு புது கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியும் ப்ரெஷர் போடுது அவையோட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லி. அதுல ஒரு சர்டன் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆஸ்திரேலியாவில இருந்து ஜூலி பிஷப்பின் ஒரு லீடர்ஷிப்லயே ஒரு ஆஸ்திரேலியன் டயஸ்போரா இனிஷியேட்டிவ் ஒன்று உண்டு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்து ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு போறதுக்காண்டியும் ஒரு எக்கனாமிக் ஒரு அசிஸ்டன்ஸ் ஒரு டயஸ்போராக்களால் செய்யறதுக்காண்டியுமான ஒரு இனிஷியேட்டிவ் நடந்தது ஒரு 2015-17. அல்டிமேட்லி அதுவும் ஒரு முழு கம்ப்ளீஷனுக்கு விலையில்லையே ஸ்ரீலங்காவில் நடந்த ப்ரோக்ரஸ் காணாததால. அதுக்கு ரிலேட்டடா செப்டம்பர் 2016 யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் 2 அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸோட ஜிடிஎஃப் போய் மீட் பண்ணோம். நாங்கள் எங்களுக்கு அதையும் இந்த ஸ்ரீலங்கன் ப்ரோசஸில் சப்போர்ட் பண்ண சொல்லி. இப்போ இப்படியான சில இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ இன்னொன்று சொல்ல போனால் பிறகு ஒரு வெரி ஹை லெவல் கன்சல்டேஷன்ஸ் சில கண்ட்ரீஸோடையும், இப்போ சுவிட்சர்லாந்துல இன்வால்வ்டு, சவுத் ஆஃப்ரிக்கா இன்வால்வ், சம் என்ஜிஓஸ் இன்வால்வ், அவையோட சேர்ந்து ஒரு கன்ஸ்டிடியூஷனல் ப்ரப்போசல் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ரீலங்கன் அந்த அந்த ப்ராசஸுக்கு நாங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணிடோம் ஒரு புது கன்ஸ்டிடியூஷனை கொண்டு வரதுக்கு. அடுத்தது ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் ஆன் டெவலப்மெண்ட் என்று சொல்லி அது ஒரு April 2017 ஒரு நோர்த்தன் ஈஸ்டை ஃபோக்கஸ் பண்ணி சில ஆக்டிவிட்டிஸ். இப்போ தனியாக அரசியல் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். தனியாக நோர்த்தன் இல்லாமல் ஓரளவுக்கு சவுத்துலையும் செய்கிறதால அங்கே ஒரு நல்ல கண்டிஷனை உருவாக்கலாம் என்ற சில நோக்கத்தோடையும் சில ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு.
அதிகளவான ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடு கனடாவாகும். அங்குள்ள தமிழர் அமைப்புகளில் குறிப்பிடத்தக்கதோர் அமைப்பு கனேடிய தமிழர் தேசிய அவையாகும். அந்த அமைப்பின் கடந்த 10 ஆண்டு வேலை திட்டங்கள் மற்றும் தமது இலக்குகள் பற்றி விளக்குகிறார் கனேடிய தமிழர் தேசிய அவையின் இயக்குனர் குழுவில் ஒருவரான மோகன் ராமகிருஷ்ணன் அவர்கள்.
நீங்க பாத்தீங்கன்னா 2010 கனடிய அரசாங்கம் இலங்கைக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் ஒன்றை கொண்டு வர முயற்சித்தது. அந்த ரெசல்யூஷன் பிழைத்திருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து கொண்டு வந்த ரெசல்யூஷனுக்கு கனடிய அரசாங்கம் நிறைய ஆதரவுகளை கொண்டிருந்தது. அதன் பின்புலமாக நின்று நிறைய ஒவ்வொரு நாடுகளுடன் கதைத்து அவர்களை அந்த ரெசல்யூஷனுக்கு சம்மதிக்க வைத்திருந்தது. அந்த வேலைத்திட்டத்தில் நாங்களும் கூடுதலாக இணைந்திருந்தோம். கனடிய அரசாங்கத்தினூடாக நிறைய வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். 2012 ஒரு பெரிய ஒரு மகாநாட்டை யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலின் முன்னாக நடத்தியது. 2015 இங்கிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற 3 பிரதான கட்சிகளும் வந்து ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இன அழிப்பு என்ற விடயத்தை வந்தார்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2 சிட்டி கவுன்சில் சொல்வார்கள், அது சிட்டி ஆஃப் டொரண்டோ என்று சொல்லுகின்ற முக்கியமான சிட்டியாக அமைகின்ற டொரண்டோ வந்து May 18 தமிழ் ஜெனோசைடு தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஒரு மோஷனாக கொண்டு வந்து அதே மாதிரி சிட்டி ஆஃப் பிராம்டனும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு சிட்டியாக இருக்கின்ற சிட்டி ஆஃப் பிராம்டன் கூட அதை அறிவித்திருந்தார்கள்.
ஆஸ்திரேலியாவில் இயங்கி வரும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் பலவற்றில் சிலவற்றை இவ்வாறு கூறுகிறார் அதன் இணைப்பாளர் ஜனகன் சிவராமலிங்கம்.
நேரடியாக கண்டவை மற்றும் அங்கே குடும்பங்களை இழந்தவர்கள், தாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை ஒன்றிணைத்து அங்கே இந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது யூஎன்எச்சிஆர்க்காக தொடர்ந்து நாங்கள் 2010 தொடக்கம் 15-16 வரை தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் அந்த கூட்டத் தொடர்புக்காக செய்து வந்தோம். அதாவது அங்கே நடைபெறும் அந்த கூட்டங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சென்று அந்த விட்னஸுடைய அறிக்கைகளை எல்லாம் கேட்கும் போது, உதாரணமாக ஒரு அறிக்கை ஒரு அமைப்பை கூற போனால் ஜூரிஸ்ட் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு என்று சொல்லி இங்கே ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் இந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்டாக எடுத்து ஒரு பெரிய வேலை திட்டமாக செய்தோம். அதை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றோம்.
புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் முயற்சிகள் ஒருபுறம் இருக்க, தமிழ் அமைப்புகளுக்கு இடையில் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை மற்றும் உலகத் தமிழர் பேரவை ஆகியவற்றுக்கிடையில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளினால் புலம்பெயர் தமிழரின் முன்னெடுப்புகளின் வீரியத்தன்மை குன்றியுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த பொதுவான ஆதங்கத்தை முன்வைத்தபோது பிரித்தானிய தமிழர் பேரவையின் ரவி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்.
உண்மையா சொன்ன பிரித்தானிய தமிழர் பேரவை பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் தான், குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற சர்வதேச வியாபித்த அட்வொகசி அமைப்பை பல நாடுகளில் உள்ள 14 அமைப்புகளை ஒன்றுபடுத்தி உருவாக்கியது. அது 2009 போர் முடிந்த பின்னர் இருந்தாலும் அந்த ஆரம்ப கட்டங்களில் சேர்ந்து அந்த ஒரு நடந்திருந்த ஜனநாயக ரீதியான அணுகுமுறை தொடர்ச்சியாக இருக்காதபடியாலும் எங்களுடைய குரல்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அதிலே பிரதிபலிக்காதபடியாலும் நாங்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டோம்.
இந்த எமது ஆதங்கத்திற்கு உலகத் தமிழர் பேரவை இவ்வாறு பதிலளிக்கிறது.
அதாவது என்ன பார்த்த மட்டும் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இப்போ ஒரு நாங்கள் சில அந்த ஆர்கனைசேஷன்ஸை உண்டாக்க கொண்டு வர முயற்சியும் அந்த முயற்சியில் போடுற எனர்ஜியும் சில வேளை அதுக்குரிய அவுட்கம்மை கொண்டு வர இல்லை. அப்போ சில வேளை அப்படியான முயற்சியில் முழுக்க போகாமல் ஆனால் ஆளுக்கால் ஒரு மதிப்பையும் ரெஸ்பெக்டையும் கொடுத்து கொண்டு சில வேளை ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதே பரவாயில்ல என்று யோசிக்கிறதும் உண்டு. நாங்கள் போட்ட எனர்ஜிக்கு சில வேளை அவுட்கம் வர இல்லை. அந்த விதத்தில் ஒரு உண்டாயிருக்கிறது நல்லதென்றாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கின்ற நிற்கிறேன். கூட யூகே உள்ளாக்களுக்கு கூட தெரியும், ஆனால் அப்படி இருக்கின்றது தான் நான் நிற்கிறேன்.
இதேவேளை நாடு கடந்த தமிழக அரசானது வெறும் பேருக்கு மட்டுமே காணப்படுகிறதே ஒழிய ஈழத்தமிழர்களை ஓரணியில் ஒருமுகப்படுத்திய ஓர் அரசாக இல்லையே என்று பலரும் கருதுகிறார்கள். இது பற்றி வினவிய போது அந்த அமைப்பின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ சுதர்ஷன் இவ்வாறு பதிலளிக்கிறார்.
2009 பிற்பட்ட கால பகுதியில் தமிழர் அரசியல் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல திசைகளிலும் பயணிப்பதாக பலராலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாடு கடந்த தமிழர் அரசாங்கமானது அதன் ஆரம்ப காலம் தொட்டே தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் போன்ற கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் எவ்வமைப்புடனும் சேர்ந்து இயங்க மறுத்ததில்லை, மறுக்கப் போவதும் இல்லை.
புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகவும் பலமானவர்கள். ஆனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பணியாற்றுகிறார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வியாகும். பொதுவாக தாங்கள் மேற்கொள்கின்ற முயற்சியின் மூலம் யார் அதிகமாக சாதிக்கிறார்கள் என்ற போட்டி மனப்பான்மை அவர்களுக்கிடையில் காணப்படுகிறது. இப்போட்டி மனப்பான்மையை விடுத்து புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் தமக்கிடையே வேலைத்திட்டங்களை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையாக செயற்பட்டால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என்பது பொதுவான கருத்தாகும்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil